ஓம் சாந்தி. ஜூலை 29, 2026 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஆதி தர்மத்தில் உங்களை நிலைநிறுத்தி ஒருவருக்கொருவர் அன்புடன் ஓம் சாந்தி கூறுங்கள். இதுவும் கூட ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுப்பதே ஆகும். கேள்வி: கடவுளுக்கு பிரசாதம் படைக்கும் வழக்கம் பக்தி மார்க்கத்திலும் இங்கேயும் இருப்பது ஏன்? பதில்: ஏனெனில் இதுவும் அவருக்கு மதிப்பு கொடுப்பதே ஆகும். சிவ் பாபா அசரீரியானவர், அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டவர், எதையுமே உண்பதில்லை, நறுமணமே அவரை சென்றடையும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தையே அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் தூய்மையாக்குபவரும் ஆவார். எனவே அவருக்கு பிரசாதம் நிச்சயமாக படைக்கப்பட வேண்டும். பாடல்: எங்கள் யாத்திரை தனித்துவமானது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்ற வார்த்தை குழந்தைகளின் இதயத்தில் எழுகின்றது. நீங்கள் ஒருவருக்கு நமஸ்தே கூறும் பொழுது அவரும் பதிலுக்கு நமஸ்தே கூறுவது போன்று, இங்கே தந்தை ஓம் சாந்தி கூறும் பொழுது இந்த ஆத்மா உட்பட அனைத்து குழந்தைகளின் இதயத்திலிருந்தும் ஓம் சாந்தி வெளியாகின்றது. ஓம் சாந்தி என்றால் ஆத்மாவாகிய நான் அமைதி சுரூபம் என்பதாகும். நீங்கள் பதிலளிக்க வேண்டும், இதுவே பதிலாகும். வேறு எவருமே இதை அர்த்தத்துடன் கூற முடியாது. ஞான சூரியனான தந்தையும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார். ஞான சந்திரனும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார். ஞான நட்சத்திரங்களும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றனர். அனைத்துமே நட்சத்திரங்களுக்குள் அடங்குகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உங்களது ஆதி தர்மத்தையும், நீங்கள் அமைதி சுரூபமும் அமைதி உலக வாசிகள் என்பதையும் அறிவீர்கள். நீங்கள் ஆத்மாவை மிக நன்றாக அறிவீர்கள் என்ற நம்பிக்கையையும் கொண்டிருக்கின்றீர்கள். மகாத்மா பாவ ஆத்மா என சரியாகவே கூறப்பட்டுள்ளது. ஓர் ஆத்மா அவரது சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கின்றார். எவ்வாறாயினும் எவருக்கும் ஆத்மா பற்றிய சரியான புரிந்துணர்வு இல்லை. ஆத்மாவாகிய நான் சின்னம் சிறிய புள்ளி வடிவானவர். ஆத்மா 84 பிறவிகளின் பாகங்களை நடக்கின்றார். நீங்களும் இதை அறிய மாட்டீர்கள். வேறு எவருமே இதை அறிய மாட்டார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தைக்கு முன்னால் நேரடியாகவே அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தந்தையை உங்களுக்கு சொந்தமாக்கி உள்ளீர்கள். குழந்தைகள் தங்களது ஆஸ்தியை பெற்றுக்கொள்வதற்காக தந்தையை தங்களுக்கு சொந்தமாக்கி உள்ளார்கள். ஆத்மாக்களாகிய உங்களின் எல்லையற்ற தந்தை பிரம்மாவின் இந்த சரீரத்தினுள் பிரவேசித்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இவர் பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசித்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், அதாவது சூரிய வம்ச ராஜ்யம், முன்னைய கல்பத்திலும் ஸ்தாபிக்கப்பட்டது. தந்தை என்று அழைக்கப்படுகின்ற கடவுள் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். அனைவரும் தங்களுடைய துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருளுமாறு தந்தையாகிய கடவுளை வேண்டுகின்றனர். நீங்கள் சந்தோஷத்தை பெற்றதனும் அதனை கேட்க வேண்டிய அவசியமில்லை. இங்கே நீங்கள் அதை கேட்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் சந்தோஷமற்று இருக்கின்றீர்கள். அங்கே எதையுமே கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் தந்தை உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டே செல்கின்றார். இதனாலேயே சத்யுகத்தில் எவருமே தந்தையை நினைவு செய்வதில்லை. தந்தை குழந்தைகளாகிய உங்களை சந்தோஷ உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார் என விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பாபாவிடமிருந்து சந்தோஷ உலகமென்னும் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். எவ்வாறு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றது என்றும், எவ்வாறு மனித உலக விருட்சத்தின் படைத்தல் காத்தல் அழித்தல் இடம்பெறுகிறது என்றும், நாடகத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி என்ன என்றும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஷரீர உலகம், அது அஷரீரி உலகம். நீங்கள் அரை கல்பம் முழுவதும் பக்தி செய்கின்றீர்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது இது கலியுக முடிவாகும். சங்கமயுகத்தில் மாத்திரமே நீங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கிறீர்கள். அறிமுகம் கொடுக்கப்படும் வரை வேறு எவராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. பழைய உலகம் மாறி புதியதாக வேண்டிய நேரத்திலே சங்கமயுகம் நிச்சயமாக வருகிறது. இந்த முழு உலகமும் பழையது, இது கலியுகம் எனப்படுகிறது. ஆரம்பத்தில் முழு உலகிலும் ஒரு தர்மம் மாத்திரமே இருந்தது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். புதிய உலகில் பாரத தேசம் மாத்திரமே இருந்தது. அங்கு வெகு சில மனிதர்களே இருந்தனர். புதிய உலகமே ஸ்வர்க்கம் எனப்படுகிறது. புதிய உலகில் புதிய பாரதம் இருந்ததையே இது நிரூபிக்கின்றது. இப்பொழுது பழைய உலகில் பழைய பாரதமே உள்ளது. காந்திஜியும் புதிய உலகில் புதிய பாரதமும் புதிய டெல்லியும் இருக்க வேண்டும் என்று கூறுவது வழக்கம். இப்பொழுது புதிய பாரதமோ புது டெல்லியோ இல்லை. புதிய பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது அதே பாரதத்தில் ராவண ராஜ்யம் நிலவுகிறது. நீங்களும் புதிய உலகம் புதிய டெல்லி என்று எழுத வேண்டும். இந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை இன்னாரின் ராஜ்யம் இருந்தது. புதிய உலகை உருவாக்குபவராலேயே இதனை விளங்கப்படுத்த முடியும். அவர் பிரம்மாவின் மூலம் புதிய உலகமாகிய ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். நீங்கள் இங்கே உங்களுடைய ஆஸ்தியாகிய அந்த ஸ்வர்க்கத்தை பெற வந்துள்ளீர்கள். தந்தை உங்களுக்கு திறமையான வழிமுறைகளை காட்டுகின்றார். அதாவது அவர் உங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றார். நீங்கள் இங்கே அவரை நேரடியாகவே சந்திக்க வந்துள்ளீர்கள். அத்துடன் நீங்கள் இங்கிருக்கும் போது கற்கின்றீர்கள். உங்களுக்கு அவரை நேரடியாக சென்று சந்திக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது. அங்கே மனிதர்களே மற்ற மனிதர்களை நேரடியாக சந்திக்கின்றார்கள். நீங்கள் இங்கே ஷிவ் பாபாவை சந்திக்க வந்துள்ளதாக கூறுகின்றீர்கள். அவர் அசரீரியானவர் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்களும் அசரீரியானவர்கள். நாங்கள் எங்களுடைய பாகங்களை நடிக்கவே வந்துள்ளோம். ஒரு பெயரை கொண்டுள்ள எவருமே நிச்சயமாக ஒரு நடிகராவார். கடவுளுக்கும் ஒரு பெயர் உள்ளது. அசரீரியான சிவனே கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார். வேறு எவரும் கடவுள் என்று அழைக்கப்பட முடியாது. அசரீரியான ஒருவரே கடவுளாக நினைவு செய்யப்படுகின்றார். அவர் பூஜிக்கப்படுகின்றார். ஆத்மாக்களும் பூஜிக்கப்படுகின்றார்கள். மக்கள் ருத்ர யாகத்தை உருவாக்கி களிமண்ணினால் சாலிகிராம்களையும் உருவாக்குகின்றார்கள். நீங்கள் அவற்றை கல்லினாலோ அல்லது களிமண்ணினாலோ செய்ய முடியும். அவை களி மண்ணினால் செய்யப்படும் பொழுது அவற்றை உடைத்து திரும்பவும் செய்வது இலகுவாக இருக்கும். இந்த விஷயங்களை உலகம் அறிய மாட்டாது. ருத்ரரின் யாகத்தில் அதிக அளவு ஆத்மாக்கள் பூஜிக்கப்பட முடியும். அதிக அளவு குழந்தைகளும் இருக்கின்றனர். பக்தர்கள் அனைவரும் கடவுளின் குழந்தைகள். அவர்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஷிவ் பாபா பாரதத்தில் மட்டுமே வருகின்றார் என பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். கடவுளின் உதவியாளர்களான உங்களில் சிலரையே பக்தர்கள் சாலிகிராம்களாக செய்து வழிபடுகின்றனர். சிறிய பெரிய யாகங்கள் உள்ளன. பெரும் செல்வந்தர்கள் பெரிய யாகத்தை உருவாக்குகின்றார்கள். அவர்கள் நூறாயிரக்கணக்கான சாலிகிராம்களை உருவாக்குகின்றார்கள். ஒரு சிறிய யாகம் என்றால் அவர்கள் 5-10,000 சாலிகிராம்களை உருவாக்குவார்கள். வியாபாரி எவ்வாறோ யாகமும் அதற்கேற்பவே இருக்கும். அவர் அதிக அளவு சாலிகிராம்களை உருவாக்குகின்றார். அவர்கள் ஒரு சிவனையும் மீதி சாலிகிராம்களையும் உருவாக்குகின்றார்கள். அப்பொழுது அந்த அளவு பிராமணர்களும் தேவைப்படுகிறார்கள். உங்களில் பலர் யாகங்களை பார்த்திருப்பீர்கள். பாபா குழந்தைகளுக்கு சேவை செய்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் நாங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கின்றோம். இதனாலேயே நாங்கள் பூஜிக்கப்படுகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது பூஜிக்கத்தக்கவர்களாக ஆகின்றீர்கள். ஆத்மா கூறுகின்றார், பாபா நீங்கள் என்றென்றும் பூஜிக்கத்தக்கவர். நீங்கள் எங்களையும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றீர்கள். பூஜிக்கத்தக்க ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரங்களை எடுக்கும் பொழுது பூஜிக்கத்தக்க தேவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆத்மாவே பூஜிக்கத்தக்கவராகவும் பூஜிப்பவராகவும் ஆகின்றார். தந்தை ஒருமுறை மாத்திரமே வருகின்றார். பின்னர் மீண்டும் தந்தை குழந்தைகளுக்கு கற்பிப்பதில்லை, ஆத்மாவே கேட்கின்றார். ஆத்மா எவ்வாறு அவரது சரீரத்தின் மூலமாக கேட்கின்றாரோ அதே போன்று பரம்பிதா பரமாத்மா இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்து அவரின் மூலம் கேட்கின்றார். அவர் இவரின் மூலமாக எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். அவருக்கென்று சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு சூட்சும சரீரம் உள்ளது. இங்கே ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சொந்த சரீரத்தை கொண்டுள்ளார். இது சரீர உலகமாகும். ஷிவ் பாபா அசரீரியானவர். அவரே ஞானக்கடல், சந்தோஷக்கடல், அத்துடன் அன்புக்கடல் ஆவார். அவர் வந்து அனைவரையும் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாக்குகின்றார். இதில் தூண்டுதல் என்ற கேள்வி இல்லை. நான் உங்களை தூண்டுதல் மூலம் தூய்மையாக்க முடியுமானால் நான் இங்கே வந்து ஒரு ரதத்தை ஏன் எடுக்க வேண்டும்? அவர்கள் சிவன் கோவிலில் முன்னால் ஒரு நந்தியை வைத்திருக்கிறார்கள். மனிதர்களின் புத்திகள் முற்றிலும் கல்லாகிவிட்டதால் ஏன் சிவனுக்கு முன்னால் நந்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் மாட்டுத் தொழுவம் என்ற பெயரை கேள்விப்பட்டதால் ஒரு நந்தியை இங்கே வைத்துள்ளார்கள். யார் நந்தியை ஓட்டியவர்? ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா சத்யுகத்திலேயே இருக்கின்றார். அவருக்கு ஒரு மிருகத்தின் சரீரத்தில் அமர வேண்டிய தேவை என்ன உள்ளது? அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. ஒரு திரௌபதி மாத்திரமே இருக்கவில்லை, அழைக்கின்ற பலர் இருக்கின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணர் சேலைகளை வழங்கியதாக அவர்கள் ஒரு நாடகத்தை உருவாக்கி உள்ளார்கள். ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் 21 பிறவிகளுக்கு துகிலுரியப்பட மாட்டீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்நேரத்தில் நடைபெறுகின்ற விஷயங்களுக்கு அவர்கள் காட்டியுள்ள நேர காலத்தை பாருங்கள். பக்தி மார்க்கத்தில் பல கதைகள் உள்ளன. இந்த கதைகள் அனாதியானவை என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் மறு பிறவி எடுக்கும் பொழுது அவற்றை கேட்கின்றார்கள். இது அனாதியாகவே தொடர்வதாக அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அது எப்பொழுது ஆரம்பித்தது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். இராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமாகியது என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். இது பற்றி ஒரு குறிப்பும் இல்லை. நீங்கள் அதிக சேவை செய்கின்றீர்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களும் இருக்கின்றன. அவை சத்யுகத்திலும் இருந்தன, அத்துடன் என் நேரத்திலும் இருக்கின்றன. அவை மாற முடியாது. பாரதத்தை மீண்டும் ஒருமுறை இருளிலிருந்து ஒளிக்கு எடுத்து செல்வதற்கு இப்பொழுது நீங்கள் கருவிகளாகியுள்ளீர்கள். பக்தி மார்க்கமே இருள் எனப்படுகிறது. பூமியின் நட்சத்திரங்கள் என்று நீங்கள் புகழப்படுகின்றீர்கள். நட்சத்திரங்கள் உள்ளதால் அங்கே சூரியனும் சந்திரனும் இருக்க வேண்டும். இது உங்கள் ஆன்மீக யாத்திரையாகும். நீங்கள் இந்த மரண பூமிக்கு திரும்பாதவாறு ஒரு யாத்திரை ஸ்தலத்திற்கு செல்கின்றீர்கள். இது இப்பொழுது மரண பூமி. பின்னர் அமரத்துவ பூமியும் இங்கேயே இருக்கும். மரண பூமி துவாபர யுகத்துடன் ஆரம்பமாகிறது. நீங்கள் அமரத்துவ பூமிக்கு செல்வதற்காக இப்பொழுது உண்மையான அமரத்துவ கதையை கேட்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய உங்களது யாத்திரை தனித்துவமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இங்கு அமர்ந்திருந்து யாத்திரை செல்ல முயற்சி செய்கின்றீர்கள். நினைவின் மூலமாகவே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அந்த மக்கள் யாத்திரைகள் செல்லும் பொழுது அவர்களது பாவங்கள் அழிக்கப்படுவதில்லை. சிலருக்கு மதுபானம் அருந்தும் பழக்கம் தீவிரமாக உள்ளதால் அவர்கள் அவற்றை ரகசியமாக தங்களுடன் எடுத்து செல்கிறார்கள். இந்நாட்களில் யாத்திரையில் அழுக்கான நடத்தையுள்ள பலரும் உள்ளனர். அவர்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். பிராமண புரோகிதர் எவ்வாறு தூய்மையற்றவரோ அவ்வாறே யாத்ரீகர்களும் தூய்மையற்றவர்கள். வழிகாட்டிகள் உங்களை யாத்திரைக்கு அழைத்து செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தூய்மையானவர்கள் அல்ல. நீங்கள் தூய்மையாக இருக்கின்றீர்கள். நீங்களே உண்மையான பிராமணர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக இருக்கின்றீர்கள். இந்த நினைவு யாத்திரை மூலமே நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். நீங்கள் சதோபிரதானம் ஆக வேண்டும். பாபா மீண்டும் மீண்டும் இனிமையான குழந்தைகளே என எழுதுகின்றார். இது ஷிவ் பாபா ஆத்மாக்களுக்கு எழுதுவதாகும். அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானமாகி அந்த சத்தோ பிரதான் உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். இந்த ஒரு வழிகாட்டலே பிரதானமானதாகும். இது மிக இலகுவானது. நினைவின் மூலமாகவே உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காதுவிட்டால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியாததுடன் பின்னர் நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பாபா உங்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் எங்கே சென்றாலும் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கலாம். நீங்கள் உண்டாலும் நடந்தாலும் சுற்றி திரிந்தாலும் என்ன செய்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இது உங்களின் வருமானம். குழந்தைகளாகிய உங்களுக்கு இது இன்னமும் இலகுவானது. இதில் அவதானம் என்ற கேள்வி இல்லை. ஸ்ரீநாத் கோவிலில் அவர்கள் ஸ்ரீநாத்தின் நினைவில் இருந்து அவருக்கு பிரசாதம் படைக்கிறார்கள். அது ஒரு கற்சிலையாகும். நீங்கள் யாருக்கு பிரசாதம் படைக்கின்றீர்கள்? ஒரு ஷிவ்பாபாவிற்கு மாத்திரமே இந்த உரிமை உள்ளது. அவரே அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் தூய்மையாக்குபவரும் ஆவார். தந்தை கூறுகின்றார், நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் தண்ணீர் கலந்த பாலையே எனக்கு படைக்கின்றீர்கள். இந்த பிரசாதத்தை ஏன் எனக்கு படைக்கின்றீர்கள்? நான் அசரீரியானவர். நான் எதையுமே அனுபவம் செய்வதில்லை. நீங்கள் ஏன் என்னை பூஜிக்கின்றீர்கள்? நீங்கள் எனக்கு முன்னால் பிரசாதத்தை வைக்கின்றீர்கள். ஆனால் பக்தர்கள் எனக்கு பிரசாதம் படைத்து பின்னர் அவர்களுக்குள்ளே அதை பகிர்ந்து உண்கிறார்கள். நீங்கள் நிச்சயமாக ஷிவ் பாபாவிற்கு போக் படைக்க வேண்டும் என்பதை அறிவீர்கள். அதன் பின்னர் உங்களுக்குள் அதை பகிர்ந்து உண்ணலாம். இது அவருக்கு மதிப்பு கொடுப்பது போன்றதாகும். இது ஷிவ் பாபாவின் பண்டாரா என்பதால் நாங்கள் ஷிவ் பாபாவிற்கு போக் படைக்கின்றோம். யாருடைய பண்டாரா இதுவோ அவருக்கு நீங்கள் நிச்சயமாக போக் படைக்க வேண்டும். நீங்கள் போக் படைக்கின்ற போதும் குழந்தைகளாகிய நீங்களே அதனை உண்கின்றீர்கள். இந்த பிரம்மா அதை உண்கின்றார். ஆனால் நான் அதை உண்பதில்லை. ஆயினும் நான் நிச்சயமாக நறுமணத்தை எடுக்கின்றேன். நீங்கள் மிக நல்ல போக் செய்துள்ளீர்கள். இதை கூறுவதற்கு எனக்கு அங்கங்கள் உண்டு. இந்த பிரம்மாவினால் அதை உண்ண முடியும். ஏனெனில் இந்த சரீரம் அவருடையதாகும். நான் இலகுவாக வந்து அவரினுள் பிரவேசிக்கின்றேன். நான் குழந்தைகளாகிய உங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாக்க அவரது வாயை பயன்படுத்துகின்றேன். மக்கள் கௌமுக் அதாவது பசுவின் வாய் பற்றி பேசுகிறார்கள். உண்மையில் இது பசுவே ஆகும். நான் குழந்தைகளாகிய உங்களை இவரின் மூலம் தத்தெடுக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் தாயும் தந்தையும் ஆவார். ஆயினும் யார் தாய்மாரை பார்த்து கொள்வார்கள்? எனவே நாடக திட்டத்திற்கு ஏற்ப சரஸ்வதி அதற்கு கருவியாக்கப்பட்டார். குருவாக இருந்த தாயாரின் புகழ்ச்சியும் இருக்க வேண்டும். இவரே முதல் இலக்க குருவாக மிகவும் பிரபல்யமானவர். குரு பிரம்மா என்று கூறுவதே சரியானது. தந்தை எவ்வாறோ அவரது குழந்தைகளும் அவ்வாறே. பிராமணர்களாகிய நீங்களும் உண்மையான குருமார்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்திற்கான உண்மையான பாதையை காட்டுகின்றீர்கள். ஆத்மா வாய் மூலமாக பாதையை காட்டுகின்றார். நீங்கள் மன் மனாபவ் மத்யாஜிபவ் ஆக இருப்பீர்களாக. தாய் தந்தை குழந்தைகள் அனைவரும் ஒரே பாதையையே காட்டுகின்றார்கள். நீங்கள் இங்கே நேரடியாக அமர்ந்திருக்கும் பொழுது உங்களால் நினைவில் நிலைத்திருக்க முடிகின்றது. பின்னர் நீங்கள் இங்கிருந்து வீட்டிற்கு சென்றவுடன் குழந்தைகளாகிய உங்களில் பலர் மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் இங்கே பேரானந்தத்தை அனுபவம் செய்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் பாபாவிடம் வந்துள்ளீர்கள். பாபா கூறுகின்றார், சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள். இந்த வழிமுறையை மற்றவர்களுக்கும் காட்டுங்கள். முக்தி தாமத்தையும் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. ஒருவருக்கொருவரும் தந்தைக்கும் உண்மையான மதிப்பை வழங்குங்கள். தந்தை அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டவராக உள்ள பொழுதும் உங்களுக்கு பராமரிப்பை வழங்குகின்ற பண்டாராவுக்கு உரியவருக்கு நீங்கள் நிச்சயமாக முதலில் அனைத்தையும் படைக்க வேண்டும். 2. பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகுவதற்கு கடவுளின் உதவியாளர் ஆகுங்கள். சேவையில் தந்தையின் உதவியாளர் ஆகுங்கள். ஆத்மா ஷரீரம் இரண்டும் தூய்மையாகின்ற போது நீங்கள் பூஜிக்கப்படுவீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீதி நிறைந்தவராகி சட்டத்தை உருவாக்குபவரும் புதிய உலகை உருவாக்குபவரும் ஆகுவீர்களாக. தங்களுக்கு நீதியாக இருப்பவர்களால் மற்றவர்களுக்கும் நீதி நிறைந்தவர்களாக இருக்க முடியும். தாங்களே சட்டத்தை மீறுபவர்களால் மற்றவர்களின் மீது சட்டத்தை நிலைநிறுத்த முடியாது. ஆகவே உங்களையே சோதித்து பாருங்கள். காலையில் இருந்து இரவு வரை எனது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், தொடர்புகள் மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் மற்றும் சேவை செய்வதில் எந்த முறையிலாவது நான் சட்டத்தை மீறுகின்றேனா? சட்டத்தை உருவாக்குபவர்களால் சட்டத்தை மீற முடியாது. இந்த நேரத்தில் சட்டத்தை உருவாக்குபவர்கள், அமைதியை உருவாக்குபவர்கள், புதிய உலகை உருவாக்குபவர்கள் ஆகின்றார்கள். ஸ்லோகம். செயல்களை செய்யும் போது அந்த செயல்களால் எந்த முறையிலும் நல்ல அல்லது தீய சகவாசத்திற்கு உட்படாமல் இருப்பதே கர்மாதீத் ஸ்திதியாகும். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ரூப ஸ்திதியில் இருந்தவாறு சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். எரிமலை நினைவை கொண்டிருக்க வேண்டுமாயின் உங்கள் மனம் புத்தி இரண்டுமே சக்திமிக்க பிரேக்கை கொண்டிருக்க வேண்டும். அத்துடன் திசை திரும்பும், அதாவது ஸ்டியர் சக்தியும் வேண்டும். இவற்றை கொண்டிருப்பதனால் உங்கள் புத்தியின் சக்தியும் மற்ற சக்திகள் எதுவும் வீணாக முடியாது, மாறாக சேமிக்கப்படும். இவற்றை எந்த அளவிற்கு சேமிக்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப உங்களுடைய பிரித்தறியும் சக்தியும் தீர்மானிக்கின்ற சக்தியும் அதிகரிக்கும். இதற்கு குறிப்பாக மற்ற அனைத்து எண்ணங்களின் விரிவாக்கத்தையும் முடித்துவிடுங்கள், அதாவது ஆயத்தமாகும் சக்தியை கிரகியுங்கள். ஓம் சாந்தி.